12 நாட்கள் உணவு ஒறுப்பு போராட்டம் நடத்தி வீரச்சாவடைந்த லெப்டினன்ட் கேர்னல் தியாக தீபம் திலீபனின் நினைவுகளோடு திலீபனின் தியாக வேள்வியின் 3 நாள் நினைவுகள்.
நல்லூரின் வீதி எங்கும் கண்ணீரால் வெள்ளம், நம்பி நின்றோம் இறங்கவில்லை பாவியரின் உள்ளம். நல்லூரின் வீதி எங்கும் கண்ணீரால் வெள்ளம், நம்பி நின்றோம் இறங்கவில்லை பாவியரின் உள்ளம். நல்லூரின் வீதி எங்கும் கண்ணீரால் வெள்ளம், நம்பி நின்றோம் இறங்கவில்லை பாவியரின் உள்ளம். கல்லான நெஞ்சுடனே இந்தியர்கள் நின்றார், கல்லான நெஞ்சுடனே இந்தியர்கள் நின்றார். காவியத்து போர் மகனே கண்ணீரே குன்றார், காவியத்து போர் மகனே கண்ணீரே குன்றார்.
அகிம்சை எனும் உயரிய ஒழுக்கத்தின்பால் இயங்குவதாக காட்டிக் கொண்டிருந்த இந்தியா தனது கோரமுகத்தை காட்டியது. நல்லூரிலே 1987 செப்டம்பர் மாதம் 15 தேதி அன்று 5 கோரிக்கைகளை முன்வைத்து திலீபன் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தான். ஒரு துளிநீர் கூட அருந்தாது 12 நாட்கள் அந்த தியாக வேள்வியில் மெழு அயுருகினான். அவன் நேசித்த மக்கள் அலையலையாய் அவன் முன் திரண்டார்கள். அவன் மெல்ல மெல்ல உருகி அணைந்து கொண்டு போவதைக் கண்டு துடித்தார்கள். அந்த மக்களின் துடிப்பைக் கண்டு அவனால் பேச முடியாத நிலையிலும் பேச வேண்டும் என்கின்ற துடிப்போடு அவன் பேசுகையிலே, நான் பிறந்து விண்ணிலிருந்து அங்கே உள்ள என் நண்பர்களுடன் சேர்ந்து தமிழீழம் மலரப்போகும் அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டே இருப்பேன் என்று கூறினான். அத்தகைய நம்பிக்கையோடு பயணித்துவிட்ட அந்த வீரர்களின் நம்பிக்கை ஒருபொழுதும் தோற்றுவிடாது. பரிபூர்ண சுதந்திரத்தை எமது மக்கள் அடைந்தே தீர்வார்கள். திலீபன் போன்றவர்கள் மிக அருமையானவர்களே. ஒரு புனித இலட்சியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களை நாங்கள் வருந்திக் கொண்டு உண்ணாவிரதம் இருக்கின்றோம் என திலீபன் நல்லூரில் உண்ணாவிரத மேடையில் அவனோடு கூட இருந்த கவிஞர் வாஞ்சிநாதன் நீர் அருந்த கேட்டபோது அவரிடம் இவ்வாறு கூறினான். எமது விடுதலை பயணம் அப்படிப்பட்டதுதான். எம்மை மிக கடுமையாக வருத்தித்தான் அந்த உயரிய விடுதலையை வென்றெடுக்க முடியும். அதுவே பெருமதி மிக்கதாயிருக்கும் என்பதை அவனது வாழ்க்கை எமக்கு உணர்த்துகின்றது. எந்த நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கும் அவனது இயல்பு பாரதியார் கண்ட சிட்டுக்குருவியை எண்ணம் வைக்கும். அத்துணை துடிப்பு வேகத்துடன் விசையுறத்திருந்தான். இந்த வேகமும் துடிப்பும் எம் ஒவ்வொருவரிலும் ஆள வேண்டும். அத்தகைய வீரனின் நினைவுகளை எடுத்து வருவதுதான் இந்த நிகழ்ச்சி.
நெஞ்சினை பிழிந்துருக்கும் கா
திலீபனின் தியாக வேள்வியின் மூன்றாம் நாள். காலை 6 மணிக்கு துயில் எழும்பிய திலீபனின் முகத்தை பார்த்த எனக்கு ஒரு கணம் அதிர்ச்சியாயிருந்தது. காரணம், அவரின் உதடுகள் இரண்டும் பாளம் பாளமாக வெடித்து வெளிறி போயிருந்தன. கண்கள் நேற்றைக்கு இருந்ததை விட இன்னும் சற்று உள்ளே போயிருப்பது போல் தோன்றியது. முகம் வறண்டு காய்ந்து கிடந்தது. தலை குழம்பியிருந்தது. பல்லுதிடி முகங்களவேலையோ? இல்ல வாஞ்சி அண்ணன், வேண்டாம். கலைந்திருந்த தலைமயிரை நானே அவனருகில் சென்று வாரிவிடுகிறேன். அவர் இன்னும் சிறுநீர் கழிக்கவில்லை. வெளிக்கு போக இல்லையே என்று மெதுவாக கேட்கிறேன். போக வேணும் போலதான் இருக்குது. சரி, கீழறங்கி வாருங்கோ என்று கூறிவிட்டு மேடியை விட்டு நானே முதலில் இறங்கி கீழே இறங்குவதற்கு உதவி செய்ய முயன்றேன்.
வேண்டாம், விடுங்கோ, நானே வருவேன்
என்று என் கையை விலக்கிவிட்டு தானே கீழே குதிக்கின்றார். மனதை எவ்வளவு திடமாக வைத்திருக்கின்றார் என்று எனக்குள்ளேயே ஆச்சரியப்பட்டேன். மறைவிடத்துக்கு சென்ற அவர் சிறுநீர் கழிக்க முடியாமல் சிரமப்பட்டார். 5 நிமிடம், 10 நிமிடம், 15 நிமிடம், 20 நிமிடங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் எதுவித பயனும் ஏற்படவில்லை. அவரை பார்க்க எனக்கு வருத்தமாக இருந்தது. என் கண்கள் என்ன அறியாமலே கலங்குகின்றது. மேடையின் வலப்புறத்தில் ஏறி அமர்ந்த திலீபன் தூரத்தில் தெரியும் வழக்கமான ஆட்களை அழைத்து உரையாடத் தொடங்கினார். கண்டபடி பேசினால் களைப்பு வரும், கொஞ்சம் பேச்ச குறைங்கோ என்று அவரை தடுக்க முயல்கிறேன். ஆனால் என்னால் முடியவில்லை. தனக்கே உரிய சிரிப்பை என் வார்த்தைகளுக்கு பதிலாக்கிவிட்டு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றார். கடைசியாக அவர் நீர் அருந்தி 45 மணித்தியாலங்கள் முடிந்துவிட்டன. இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் அவர் இப்படி தனித்தானே வருத்தப் போகின்றார்? இப்போதே சிறுநீர் கழிக்க முடியாமல் கஷ்டப்படத் தொடங்கிவிட்டார். இன்னும் 2 நாட்கள் போனால் என்னென்ன நடக்குமோ என்று எண்ணிய நான் அவரின் காதுக்குள் குசுகுசுக்கின்றேன்.
அண்ணா, என்ன பகுடியே பண்ணுறீங்கள்? ஒரு சொட்டு தண்ணீரும் குடிக்க மாட்டேன் என்ற நிபந்தனையோட தானே நான் இந்த உண்ணாவிரதத்தை தொடங்கினேன். எப்படி நான் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று கேட்டீங்கள்
என்று ஆபாசத்துடன் என் மீது பாய்கிறார். இல்ல, இப்பவே உங்களுக்கு சலம் போறது நின்று போச்சு. இனியும் நீங்கள் தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் மேலும் மேலும் கஷ்டமாகவில்லை இருக்கும். அதுக்கு தான் கேட்ட நான் என்று அசடு வழிய கூறிவிட்டு வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டேன்.
இனிமேல் என்ன தண்ணி குடிக்க சொல்லி கேட்க வேண்டாம். சரியோ, உண்ணாவிரதம் என்றால் என்னென்ன? தண்ணீர், குளிக்கோஸ், இளநீர், எல்லாமே உணவுதானே. இந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு எவ்வளவு நாளும் உயிர் வாழலாம். ஆனால் அது உண்ணாவிரதம் இல்லை. உண்ணாவிரதம் என்றால் அதுக்கு அர்த்தம் வேணும். ஒரு புனித லட்சியம் நிறைவேற வேணும் என்றதுக்காகத்தானே எங்களை நாங்கள் வருத்தி கொண்டு உண்ணாவிரதம் இருக்கிறது. இது வெறும் அரசியல் ஆபத்துக்காக தொடங்கப்பட்டதில்லை. வயிறு முட்டை குடிச்சு போட்டு மக்களையும் ஏமாற்ற என்னால முடியாது.
அவரின் பேச்சில் இருந்த உண்மைகள் எனக்கு தெரியும். ஆனால் திலீபனின் உயிர் மிகவும் பெருமதி மிக்கது. அதை இப்படி வருந்த விடுவதா என்ற ஏக்கத்தில்தான் அப்படி கேட்டேன். ஆனால் அவர்கள் உயர்ந்த சிந்தனையால் என் பேச்சுக்கு ஆப்பு வைத்து விட்டார்.
பச்சை தண்ணீரின் சொட்டும் பருகிடவே மறு
நேரம் செல்ல செல்ல நல்லூர் ஆலய மைதானம் நிரம்பி வளைந்து கொண்டிருந்தது. கடந்த இரு நாட்களாக ஆயிரக்கணக்காக வந்திருந்த சனக்கூட்டம் இன்று லட்சத்தை தாண்டியிருந்தது. யாழ்ப்பாண நகரத்தில் உள்ள கல்லூரிகளிலிருந்து மாணவ மாணவிகள் காலை 9 மணி முதல் வரிசை வரிசையாக வெள்ள சீருடையில் அணிவகுத்து வந்து மைதானத்தை நிறைக்க தொடங்கினர். திலீபன் தமிழீழ விடுதலை புலிகளின் ஓர் அங்கத்தவர் என்ற நினைப்பு விடுபட்டு தமிழ் இனத்தின் பிரதிநிதி என்ற எண்ணம்தான் அந்த சனக்கூட்டத்தின் மத்தியில் நிறைந்திருந்தது. தாய்குலம் திலீபன் வாடி வதங்கியிருந்த கோலத்தைக் கண்டு கண்ணீர் சிந்தியது. அந்த கண்ணீர் மலையில் இதயம் கனிந்துவிட்ட வருண பகவான் கூட திடீரென்று பலமாக கண்ணீர் சொரிய தொடங்கிவிட்டான். ஆம், அனலாக கொதித்துக் கொண்டிருந்த சூரியன் ஒரு பிள்ளையின் உடலை வெப்பத்திலிருந்து பாதுகாப்பதற்காக தன்னைத்தானே கருமகத்தின் போர்வைக்குள் மூடிக்கொண்டான். மழைநீர் கோவில் மைதானத்தில் ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் பொதுமக்களில் ஒருவர் கூட எழும்பாமல் அப்படியே இருந்தனர். அப்பப்பா, மக்களின் உணர்வு மலைக்கு முன்னிலையில் அந்த வருணனின் மழைநீர் வெகு சாதாரணமானது என்ற எண்ணம் நிதர்சனமாக தெரிந்தது. வாடிய நிலையிலும் சோர்ந்த நிலையிலும் தன் உயிரின் மேலான மக்கள் மழையில் நனைவதைக் கண்ட திலீபன் அவர்களை நனைய வேண்டாம் என்று கைகளை அசைத்து சைகை காட்டினார். ஆனால் அவர்களோ அசைவதாக இல்லை. உன்னால் மட்டும் தானா தமிழினத்துக்காக மெழுகாக உருக முடியும்? உன் உயர்ந்த லட்சியத்துக்கு முன் இந்த மழை வெகு சாதாரணமானது என்று கூறுவது போல அவர்கள் நின்று கொண்டிருந்தனர். முரளியும் நிரஞ்சனும் வேறு சிலரும் படங்குகளை விரித்து கட்டி கொண்டிருந்தார்கள். ஒலிபெருக்கியில் காசியானந்தனின் கவிதையொன்று முழக்கமிட்டுக் கொண்டிருந்தது. திலீபன் அழைப்பது சாவையா? இந்த சின்ன வயதில் இது தேவையா?
பாடி நின்ற பூங்குயிலை கூட்டில் அடைப்பாரா?
மூன்றாம் நாளான இன்று இரண்டாவது மேடையில் சூடான பேச்சுக்களும் கண்ணீர் கவிதைகளும் முழங்கிக் கொண்டிருந்தன. பேச்சாளர்களில் ஒருவரும் எமது தீவிர ஆதரவாளருமான காங்கேசந்துறை கருணானந்த சிவம் ஆசிரியர் அவர்கள் இப்படி பேசினார். தியாகி திலீபனின் உயிர் விலைமதிப்பற்றது. அவர் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு மட்டும் உரியவர் அல்ல, அவர் தமிழ் இனத்துக்கே சொந்தமானவர். அப்படிப்பட்ட திலீபன் அவர்கள் ஒரு சொட்டு நீராவது அருந்தி தன் உடலை காப்பாற்ற வேண்டும். அவர் தன் பிடிவாதத்திலிருந்து இறங்கி நீர் உணவு அருந்தி எம் கவலையை போக்க வேண்டும். இது எனது வேண்டுகோள் மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கும் லட்சக்கணக்கான மக்களின் வேண்டுகோளும் இதுதான். அந்த பேச்சை கேட்ட திலீபனின் முகம் வாடியதை நான் அவதானித்தேன். தான் பேசப்போவதாக கூறினார். அவரிடம் ஒலி வாங்கியை கொடுத்தேன்.
இந்த மேடையில் பேசிய ஒரு அன்பர் என்ன நீர் உணவு அருந்தும்படி கூறியது என்னை அவமானப்படுத்துறது போல இருக்குது. நான் இந்த மேடையில் நீராகாரம் எதுவும் எடுக்காமல் தான் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தேன். இறுதி வரை இந்த இலட்சியத்தில் இருந்து மாற மாட்டேன். நீங்கள் இந்த திலீபனை நேசிப்பது உண்மையாக இருந்தால் தயவு செய்து இனிமேல் என்னை யாரும் நீராகார மருந்தும்படி வற்புறுத்த வேண்டாம். உங்கள் தெளிவனுக்கு நிறைந்த மன கட்டுப்பாடும் தன்னம்பிக்கையும் உண்டு. என் கோரிக்கைகளை இந்திய அரசு நிறைவேற்றாவிட்டால் நீரை எடுக்காமல் இறப்பேனே தவிர இந்த அற்ப உயிரை காப்பாற்றுவதற்காக என் இலட்சியத்திலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன்.
அவர் பேசி முடித்ததும் மழை ஓய்ந்து விட்டது. தெளிவனுடன் சேர்ந்து அவர் கோரிக்கைகள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தினமும் நல்லூர் கோவில் மைதானத்தில் அடையாள உண்ணாவிரதம் இருப்போர் தொகை அதிகரித்துக் கொண்டே வந்தது. பலர் தாமும் சாகும் வரை தெளிவனைப் போல் ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் உண்ணாவிரதம் இருக்க விரும்புவதாக எம்மிடம் வந்து கூறினார்கள். அவர்களின் வேண்டுகோளை புறக்கணிக்க முடியாமல் திணறினோம். செல்வி சிவா துரையப்பா என்ற பெண் அச்சுவேரியைச் சேர்ந்தவர். 1987 செப்டம்பர் 17 திலீபனுக்கு ஆதரவாக 3வது ஒரு சிறிய மேடை ஒன்றில் தனது உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தார். அன்றிரவு திலீபன் சிறுநீர் கழிக்க முடியாமல் மிகவும் அவஸ்தைப்பட்டார். வைத்தியர் ஒருவரை அழைத்து வந்து அவரை பரிசோதிக்க ஏற்பாடு செய்தோம். ஆனால் திலீபன் அதை மறுத்துவிட்டார். எந்தவித பரிசோதனையும் சிகிச்சையும் தான் இறக்கும் வரை தனக்கு அளிக்க கூடாதென்று உறுதியாகவே கூறிவிட்டார். அன்று அவர் கஷ்டப்பட்டு உறங்கும் போது நேரம் நள்ளிரவு 1 மணி. தமிழர்களின் போராட்டத்தின் ஒரு குறியீடு திலீபன். தேசிய தலைவரின் இயல்பிற்கும் ஒரு குறியீடு திலீபன். தியாகி திலீபனின் தியாக வரலாறு தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்தின் ஒரு குறியீடாக விளங்குவதோடு மட்டுமல்லாது தமிழீழ தேசிய தலைவரின் இயல்பிற்கும் ஒரு குறியீடாக விளங்கி வருகின்றது. இந்த முக்கிய விடயங்களை சற்று ஆழமாக அணுகி தர்க்கிப்பதானது தியாகி திலீபனின் ஒவ்வொரு ஆண்டு நினைவு தினத்துக்கும் மிகவும் பொருத்தமானதாக அமையும் என்று நம்புகின்றோம். தமிழீழ விடுதலை போராட்டம் மிகப்பெரிய எழுச்சி கொண்டதும் வளர்ச்சி கண்டதும் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களால் தான். இங்கே தமிழீழ தேசிய தலைவருக்கு இருக்கிற இயல்பு அடக்கு முறைகளுக்கு அவை எவ்வளவுதான் பெரிதாக பிரமாண்டமாக இருந்தாலும் விட்டுக் கொடுப்பதில்லை. எவ்வளவுதான் பாரிய இழப்புகளை சந்தித்தாலும் தன்னுடைய உயிரே போனாலும் அடக்கு முறைகளுக்கு அடிபணிவதில்லை என்பது தேசிய தலைவரின் அடிப்படை இயல்பாகும். இந்த இயல்பு தன்மைதான் தமிழீழ தேசிய தலைவரையும் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க முன்னர் தூண்டியது. 1986 நவம்பர் மாதத்தின் போது இந்தியாவில் தமிழ் நாட்டில் இருந்த தலைவர் பிரபாகரன் அவர்களின் தொலை தொடர்பு சாதனங்கள் முதலானவற்றை இந்திய அரசு பறிமுதல் செய்தது. இந்த அடக்குமுறைக்கு எதிராக தலைவர் கடும் சினம் கொண்டார். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு போராட்ட வடிவமாக சாகும் வரையிலான உண்ணா நோன்பை தேசிய தலைவர் பிரபாகரன் உடனே ஆரம்பித்தார். இந்த சாகும் வரையிலான உண்ணா நோன்பு ஒரு போராட்ட வடிவமாக தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் எமது தேசிய தலைவரால் தான் முதன் முதல் செய்யப்பட்டது. அப்போது நடைபெற்ற சில விடயங்களை நாங்கள் இப்போதும் நெஞ்சில் நிலைநிறுத்தி கொள்ளுவது வரலாற்று கடனாகின்றது. தண்ணீர் கூட அருந்தாத சாகும் வரையிலான உண்ணா நோன்பு போராட்டத்தை தலைவர் பிரபாகரன் அவர்கள் எந்தவிதமான முன்னறிவித்தலும் இல்லாமல் உடனேயே ஆரம்பித்து விட்டார். இந்த உண்ணா நோன்பு போராட்டத்தை ஒரு நாள் கழித்த பின்னர் ஆரம்பிக்கும்படி இயக்க போராளிகளும் பிரமுகர்களும் தலைவர் பிரபாகரனை மிகவும் கெஞ்சி கேட்டுக் கொண்டார்கள். அந்த ஒரு நாள் அவகாசத்தில் தமிழக அரசுக்கும் தமிழக அரசியல்வாதிகளுக்கும் வெகுசன ஊடகங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உங்களது சாகும் வரையிலான உண்ணா நோன்பை அறிவித்து விடலாம். அதன் பின்னர் நீங்கள் உங்களுடைய உண்ணா நோன்பை ஆரம்பிக்கலாமே என்று கூட அவர்கள் தலைவரிடம் வாதிட்டார்கள். அந்த ஆலோசனையை திட்டவட்டமாக மறுத்துவிட்ட தமிழீழ தேசிய தலைவர் கூறிய பதில் இதுதான். இல்லை, நீங்கள் சொல்வது ஒரு அரசியல் நாடகம், எனக்கு அது தேவையில்லை. நான் இந்த நிமிடம் இந்த வினாடியில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தாமல் சாகும் வரையிலான என்னுடைய உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து விட்டேன். இந்திய அரசு தான் பறித்தெடுத்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் முதலானவற்றை மீண்டும் திருப்பி தரும் வரைக்கும் அல்லது என்னுடைய உயிர் போகும் வரைக்கும் எனது போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். ஆனால் 48 மணித்தியாலங்களுக்குள் இந்திய அரசு பணிந்தது. தான் பறித்தெடுத்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் முதலானவற்றை தலைவர் தங்கியிருந்த வீட்டிலேயே அரசு கொண்டு வந்து தந்தது. தலைவர் தன்னுடைய உண்ணா நோன்பை முடித்தார். தன்னுடைய உயிரே போனாலும் அடக்குமுறைக்கு பணிவதில்லை என்கிற தேசிய தலைவரின் இயல்பின் வெளிப்பாடுதான் திலீபனிடமும் உள்ளூர படிந்திருந்தது. தேசிய தலைவர் தானே முன்னின்று வழிகாட்டிய பாதையில் திலீபன் பின்தொடர்ந்து போராடினான். திலீபனின் இந்த உண்ணா நோன்பு போராட்டம் தமிழீழ தேசிய தலைவரின் இயல்பையும் குறியிட்டுத்தான் நிற்கின்றது. இந்த இலட்சிய உறுதிதான் தியாகி திலீபனிடமும் படிந்திருந்தது. தனது தலைவன் முன்னோடியாக நின்று வழிகாட்டி போராடியதை அவன் அடுத்த ஆண்டில் 1987 நடாத்தினான். ஒரு சொட்டு தண்ணீர் அருந்தாமல் நான் எனது உண்ணா நோன்பை ஆரம்பிக்கப் போகின்றேன் என்று திலீபன் அறிவித்த போது தலைவர் பிரபாகரன் திலீபனிடம் ஒரு வேண்டுகோளை விடுத்தார். தண்ணீரையாவது குடித்து உண்ணாவிரதத்தை தொடரலாம் என்று தலைவர் பிரபாகரன் திலீபனை கேட்டுக்கொண்டார். ஆனால் திலீபனோ தலைவரிடமே பதில் கேள்வி ஒன்றை கேட்டான். அண்ணா, நீங்கள் அப்படி செய்யவில்லையே. நீங்களும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தாமல் தானே சாகும் வரை உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருந்தீர்கள். என்னை மட்டும் ஏன் தண்ணீர் அருந்தச் சொல்கிறீர்கள் என்று. அத்தகைய ஒரு தலைமை, இத்தகைய ஒரு தியாகி, உயர்ந்தவர்களிடம் மட்டுமே காணக்கூடிய இலட்சிய உறுதி அது. இவ்வாறு தமிழீழ தேசிய தலைவரின் இயல்பிற்கும் ஒரு குறியீடாகத்தான் தியாகி திலீபன் விளங்கினான்.
மலர் தூவ வாருங்கள், மலர் தூவ வாருங்கள், மலர் தூவ வாருங்கள், தமிழ் மரபோடு வழிபாடு செய்யும் நேரமுளமார, மரபோடு வழிபாடு செய்யும் நேரமுளமார, மலர் தூவ வாருங்கள், தமிழ் மரபோடு வழிபாடு செய்யும் நேரமுளமார, மலர் தூவ வாருங்கள். இணையேதும் இல்லாத போராளி தீபந்தன், இணையேதும் இல்லாத போராளி தீபந்தன், நினைவாக தமிழீழ நாடெங்கும் இவ்வேளை, நினைவாக தமிழீழ நாடெங்கும் இவ்வேளை, மலர் தூவ வாருங்கள், மரபோடு வழிபாடு செய்யும் நேரமுளமார, மலர் தூவ வாருங்கள்.
நீங்கள் இதுவரை லெப்டினன்ட் கர்னல் தியாகி திலீபனின் மூன்றாம் நாள் நினைவலைகளை கேட்டீர்கள். வழங்கியவர் உங்களில் ஒருவன் அன்டன் ஃபீலிக்ஸ்.
தமிழ் மக்கள் துயில் நீங்க பூவாளம் இசைத்தான், தமிழ் மக்கள் துயில் நீங்க பூவாளம் இசைத்தான், தார்மீக வெளிவேட முகத்திரைகள் கிழித்தான், தார்மீக வெளிவேட முகத்திரைகள் கிழித்தான், நினைவுக்கு மட்டாத உள்நானோன்பிருந்த நினைவுக்கு மட்டாத உள்நானோன்பிருந்தான், நெஞ்சத்தில் என்னாலும் இடம் ஒன்று கண்டான், 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 மலர் தூவ வாருங்கள், தமிழ் மரபோடு வழிபாடு செய்யும் நேரமுளமார, மலர் தூவ வாருங்கள். ஆன்மீக பலம் என்பதே என்னென்று சொன்னான், ஆன்மீக பலம் என்பதே என்னென்று சொன்னான், அசையாத மலையாக வானோக்கி நின்றான், அசையாத மலையாக வானோக்கி நின்றான், தான் மாள நேர்ந்தாலும் தமிழீழம் ஒன்றே, தான் மாள நேர்ந்தாலும் தமிழீழம் ஒன்றே, தன் தா தியாகம் என சொன்ன வேங்கை தீபனுக்கு தன் தாகம் என சொன்ன வேங்கை தீபனுக்கு மலர் தூவவாருங்கள் தமிழ் மரபோடு வழிபாடு செய்யும் நேரம் உளமாற மலர் தூவவாருங்கள் வீதி பெருக்குங்கள் கிளக்கீட்டி வையுங்கள் வீதி பெருக்குங்கள் கிளக்கீட்டி வையுங்கள் வீரன் திலீபன் கதை எடுத்து சொல்லுங்கள் வீரன் திலீபன் கதை எடுத்து சொல்லுங்கள் அவன் பாதம் நடந்த இடம் பார்த்து செல்லுங்கள் அவன் பாதம் நடந்த இடம் பார்த்து செல்லுங்கள் பாதி சுமை குறையும் பலிக்கும் தமிழீழம் 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 மலர் தூவவாருங்கள் தமிழ் மரபோடு வழிபாடு செய்யும் நேரம் உளமாற மலர் தூவவாருங்கள்